तत्त्वापुत्रं प्रवक्त्रे प्रतिकमथुर सान्त्वयन् उत्तवाश्यात् कोष्टस्थान् नन्दपूर्वान् अरमयत् अबलाम् प्रीति कर्त्यशुभश्व अक्रूरश्याथ तेन प्रति विदितप्रता पुत्रकृत्यो जराया सूनुम् निर्भन्नसेनम् व्यथनुत बहुशो வித்ருதம் நஹஷபாயாத். இறந்து போன தமது குருவின் புத்திரனை யமலோகத்திலிருந்து கொணர்ந்து குருதட்சிணையாக கொடுத்தவரும் மீண்டும் மதுராபுரிக்குச் சென்று உத்தமனின் மூலமாக தன்னை பிரிந்து வாடும் நந்தகோபன் முதலானவர்களுக்கு ஆறுதல் அளித்து மகிழ்ச்சியை கொடுத்தவரும் அக்ரூரரையும் திரிவிக்கிரையையும் சந்தோஷப்படுத்தியவரும் அக்ரூரரால் நியமிக்கப்பட்ட பாண்டவர்களின் செய்தியை உடையவராயும் பலத்த சேனையுடன் தன்னுடன் மோத வந்த ஜராசந்தனை பலமுறை புறமுதுகு காட்டி ஓடும்படி செய்தவருமான ஸ்ரீகிருஷ்ணர் நம்மை காப்பாற்றட்டும்.
ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஸ்ரீ ராகவேந்திரர் எழுதிய கிருஷ்ண சாரித்ய மஞ்சரி பார்த்திருக்கும். இன்று 12வது ஸ்லோகம் நாம பார்க்க போறோம். கம்சனை அழித்த கிருஷ்ணன் வசுதேவர் தேவகி என்ன சொல்லுது, 11 வருஷமா பார்க்காம ஆனந்த கண்ணீரோட ஆற தழுவி கர்காச்சாரியார் மூலமா உபநயனம் செய்விக்கப்பட்டு சாந்திபினி ரிஷிகிட்ட குருகுல வாசத்துக்கு என்ன சொல்லுது சேர்த்த வரையில போன ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். உடனே குருகுல வாசத்துல ஒரு தடவை குரு சொன்னா அவ்வளவுதான், இரண்டாவது முறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல வேத பாடம் ஆரம்பிச்சாங்க. வேதத்துல 6 அங்கங்கள் இருக்கு, சிக்ஷை, வியாக்கரணம், சம்பஸ், நிருப்தம், ஜோதிடம், கல்பம். முதல்ல இந்த 6 பாடம் கத்துண்டார் கிருஷ்ணர். தனுர்வேதம், தர்மசாஸ்திரம், மீமாம்சம், தர்க்கசாஸ்திரம், அடுத்து பாடங்கள் சொல்லி கொடுத்தார் யார், சாந்திபினி ரிஷி. இப்பவும் நீங்க நல்லா கவனிக்கணும், இது இத்தனை பாடமும் சாந்திபினி ரிஷி சொல்லிதான் கிருஷ்ணனுக்கு தெரியணுமா அப்படி இல்லை. அவர் அவதாரம்னு பண்ணினா எல்லாரும் இந்த குருகுல வாசத்துல இருந்து குரு முகமாக எல்லா பாடங்களையும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நீதியை நமக்கு சொல்றதுக்காக இந்த பாடங்கள் சொல்லிட்டு இருக்கார். அப்புறம் ராஜநீதி சொல்லி கொடுத்தார். அந்த ராஜநீதி 6 வகை. 1, சந்தி, விக்கிரகம், யானம், ஆசனம், த்வைத்தம், ஆசிரயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 64 வகையான கலைகளை 64 தினங்கள்ல பாருங்க, ஒரு கலைக்கு ஒரு நாள் அப்படின்னா 64 நாள்ல என்ன சொல்லுது கத்துண்டான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, குருகுல வாசம் ரொம்ப ஆனந்தமா ரொம்ப சிறப்பா எல்லா வித்தையும் குரு மகில கத்துண்டார் கிருஷ்ணன். இப்ப என்னாச்சு, குரு தட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனா இந்த 64 நாளுக்குள்ள குருவுக்கு தெரிஞ்சது இந்த கிருஷ்ணன் சாமான்யம் அல்ல, அவன் பரந்தாமன் அப்படிங்கிற குருக்கு தெரிஞ்சு. அப்போ மனைவியோட கலந்து இந்த குரு தட்சணை என்ன வேணும்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரபாஷ சேத்திரத்துல கடல்ல குருவனுடைய புத்திரன் இறந்தான். அது சில வருஷம் ஆகி இருந்துச்சு. ஆனா இந்த கிருஷ்ணனுக்கு எதுவுமே செய்ய முடியும், அவன் சாமானியன் அல்ல அப்படின்னு குருவும் குரு பத்னியும் தெரிஞ்சுண்டு என்ன கேட்டாங்க, சில வருடங்களுக்கு முன்னால பிரபாஷ சேத்திரத்துல கடலுள் இறந்த என் மகனை குரு தட்சணையாக கொடுக்க முடியுமா அப்படின்னு குரு கேட்க, இது என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடலில் குதித்தான் கண்ணன். உடனே வருண மகாராஜா வரவேற்றார். யாரு? கண்ணன. சுவாமி அப்படின்னா குருவனுடைய புத்திரனை என்ன சொல்லுது, திருப்பி கொடு அப்படின்னு கேட்க, சுவாமி உங்கள் குரு புத்திரன் என்னிடம் இல்லை. அப்போ இங்க ஒரு அசுரன் இருக்கான், சரி, அவனுக்கு பேரு பஞ்சஜனன். ஒருவேளை அவன் வச்சிருந்தா வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு வருணன் சொல்ல, உடனே அந்த பஞ்சஜனன் என்கின்ற அரக்கனுடன் கிருஷ்ணன் சண்டை போட்டு, சரி பஞ்சஜனன் இறந்தான், ஆனால் அவனிடம் இருந்து சங்கம் மட்டுமே கிடைத்தது. அந்த சங்கத்துக்கு பேர் தான் பாஞ்சஜன்யம். பாருங்க, மகாபாரத போர்ல கிருஷ்ணன் கையில வச்சிருந்து இடி முழக்கமாக அந்த சங்கநாதம் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வருது இல்லையா மகாபாரதத்துல. அந்த பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கம் கிருஷ்ணனுக்கு இப்பவே கிடைச்சது. அப்போ பங்கஜனன் கிட்டையும் குருவனுடைய புத்திரன் இல்லை. உடனே நேரா யம பட்டணமா இருக்கக்கூடிய சம்யமணி அப்படிங்கிற பட்டணத்துக்கு போனா, கிருஷ்ணனே நேரடியா வர்றத பார்த்தவொடனே யமதமராஜன் ஆனந்தமா எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணி, சுவாமி நீங்களே வந்திருக்கேளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, குரு புத்திரன் இருந்தால் அவனை திருப்பி கொடு அப்படின்னு கிருஷ்ணன் கட்டளையிட, ஆனந்தமா அந்த குரு புத்திரன என்ன சொல்லுது யமதர்மராஜன் கிருஷ்ணனிடம் கொடுக்க, ஓடி வந்து குருவுக்கு தட்சணையாக இறந்த மகனை கொடுத்தார். பாருங்க, கிருஷ்ணனால என்ன செய்ய முடியாது, நமக்குத்தான் லௌகீகத்துல இவர் இருக்கிறார், இவர் உடல்நிலை சரியில்லை, இவர் இறந்தார் திரும்பி வரமாட்டார், இது எதுவுமே என்ன சொல்றது நடக்காத விஷயத்தையும் நடத்தி காண்பிக்க கூடிய வல்லமை சுவாமி கிட்ட இருக்கு. குருவுக்கு அவ்வளவு சந்தோஷம். சரி, குருவனுடைய தட்சணையாக இறந்து அவருடைய மகனை திருப்பி கொடுத்த உடனே ரெண்டு பேருக்கும் சந்தோஷமாகி பரிபூர்ண ஆசீர்வாதம் செய்தார் குரு. யாரு? சாந்திபினி ரிஷி. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இந்த ஒரு ஸ்லோகத்துல நிறைய நிகழ்ச்சிகளை ஆனந்தமா மாலையா கோத்திருக்கிறார். ஒரு ஒரு நிகழ்ச்சியும் ஒரு ஒரு மணி நேரம் சொல்ல வேண்டும். அடுத்த நிகழ்ச்சி, உத்தவன் அவனை அழைச்சு, உத்தவா எனக்காக ஒரு காரியம் செய்வியா அப்படின்னு கண்ணன் கேட்கிறார். என்ன கண்ணா, இதை என்கிட்ட கேட்கக்கூடியதா அப்படின்னு கேட்கும் போது, கோகுலத்தை விட்டு வெந்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ எனக்காக கோகுலம் போ, அங்க எல்லாரும் என்னையே நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்ப என்னாச்சு, விரைவில் நான் அவங்களை நேர்ல வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல செய்தியை தயவு செய்து அவகிட்ட போய் சொல்லு. ஏன்னா காலை முதல் இரவு வரை எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் கிருஷ்ணனையே நினைத்து கொண்டு இருப்பவர்கள் யாரு? கோபிகாஸ்திரிகள். பக்தி அப்படின்னா அவகிட்ட தான் பார்க்கணும். நேரா உத்தவன் கோகுலத்துக்கு வரான். வழி நெடுக எப்படி இருக்குன்னா, வீடு முன்னாடி ஆனந்தமா பெரிய பெரிய கோலங்கள் போட்டிருக்கு. சரி, வீட்டு முன்னாடி என்ன சொல்லுது, வாழை மரம் கட்டி இருக்கு, மான் தலை கட்டி இருக்கு. பார்த்தா எல்லார் வீட்டிலையும் இந்த காட்சியை கண்டான் உத்தவன். உடனே ஒரு வீட்டுல போய் என்ன விசேஷம்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனான் உத்தவன். இவ்வளவு ஆனந்தமா கமகமானு சுவாமி பூஜை, சாம்பிராணி புகை, கோலங்கள், மங்களமா இருக்கே வீடு, இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, அந்த கோபிகாஸ்திரிகள் செய்த சொன்ன பதில் மெய் சிலிர்க்க வைக்க கூடியது. என்ன இல்ல, ஒருவேளை கண்ணன் இன்னைக்கு என்ன வீட்டுல வந்தா, வந்த பின்னாடி வீட்டை ஒரு கோலம் போட முடியுமா, வாழை மரம் கட்ட முடியுமா, மாம்தலை கட்ட முடியுமா, இல்லை பூஜைக்கு உண்டான திவ்யங்களை அந்த நேரத்துல எடுத்து வைக்க முடியுமா? ஒரு ஒருத்தரும் புதிய புதிய ஆடைகள் உடுத்தி இருந்தனர். கிருஷ்ணன் எந்த நேரத்துல வர, அந்த நேரத்துல போய் மாத்தின் இருக்க முடியுமா? பாருங்க, பஞ்சபக்ஷ பரிமாணம் ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன என்ன இதுக்காக கிருஷ்ணன் இன்னைக்கு வந்தானா, இதை எப்ப எப்ப இருந்து எத்தனை நாளா செஞ்சிட்டு இருக்கீங்க? கிருஷ்ணன் என்னைக்கு கோகுலத்தை விட்டு போனானோ அன்னையிலிருந்து என்னைக்கு வேணான்னு என்னுடைய வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நித்தியம் நித்தியம் அவன் வீட்டை அலங்கரிக்க வேண்டியது, புதிய புடவை உடுத்த வேண்டியது, டெய்லி கிருஷ்ணனுக்கு உண்டான நைவேத்தியம், இன்னைக்கு வருவான் இன்னைக்கு வருவான் இன்னைக்கு வருவான்னு செஞ்சிட்டு இருக்காளே, அந்த கோபிகாசனுடைய பக்தியை பார்த்தான் உத்தவன், கண்ணில் நீர் சொரிந்தார். சதா சர்வகாலமும் கிருஷ்ணனோடு கூடவே இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தும் அந்த கண்ணன் மேல இவ்வளவு பக்தி எனக்கு வரலையே. நாலு விதமான சாஸ்திரங்களையும் படிச்சு இருந்தும் பாருங்க, கிருஷ்ணன் மேல அந்த பிரேமை, இனம் புரியாத அந்த மரியாதை, அந்த பக்தி, அவனே என்னுடைய வாழ்க்கையே அப்படின்னு சதா சர்வ காலமும் கோபிகர்கள் ஒரு நிமிஷம் கூட என்ன சொல்றது, அவனை மறாமல் வாழுகின்ற வாழ்க்கை இருக்கு இல்லையா? அப்ப என்னாச்சு, இந்த மாதிரி கோபிகைகள் அந்த கண்ணனை நினைச்சே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப என்ன சொல்றது மனம் பூரித்தான் யாரு, உத்தவன். நேரா வந்தான் நந்தகோபன் வீட்டுக்கு. சரி, நந்தா யசோதா அந்த உத்தவன் வந்த உடனே என்ன அழுகே, என்ன சமாச்சாரம், கண்ணன் எப்படி இருக்கான், எங்களை எல்லாம் எப்பவாச்சும் நினைக்கிறானா இல்ல மறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நந்தகோபனும் யசோதாயும் என்ன சொல்றது, மனசுல இருக்கக்கூடிய அந்த வருத்தம் மேலிட, அந்த துக்கம் மேலிட, கிருஷ்ணன் விட்டு அந்த பிரிய இருந்து இருக்கக்கூடிய அந்த நாட்களை தாங்க முடியாமல் அந்த துயரத்தை உத்தவரிடம் பகிர்ந்தனர். உத்தவருக்கு திடீர்னு பார்த்தா நானே பிரகஸ்பதி ஆச்சார், மத்த யாரையும் கூப்பிடாம என்ன மட்டும் அழைச்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவனுக்கு அப்பப்ப அந்த வித்யா கர்வம். அப்ப என்னாச்சு, ஒரு நாள் காலையில பார்த்தான் இவ்வளவு வைபவமும், கிருஷ்ணனை மறக்காம எப்படி கிருஷ்ணன் மேல பக்தி காமிக்கிறாங்கன்னு திடீர்னு எல்லாரையும் அழைச்சான். கிருஷ்ணன் எப்பவுமே நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு எல்லாரும் வரணும் அப்படி சொன்னான். எங்க, யமுனா நதி தீரத்திற்கு. சரி, எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணன் ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமா, உத்தமன் ஏதோ சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமா போய் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தா எல்லாரும் உட்காருங்க, சரி, பத்மாசனத்துல உட்காருங்க, சரி, கண்ணை மூடுங்க, சரி, ஆனந்தமா கிருஷ்ணமே நினைங்க மனசுல, சரி, அவ்வளவு லேசுல முடியாது, அதிகபட்சம் 1/2 நிமிஷம் இல்ல 1 நிமிஷமே ரொம்ப ஜாஸ்தி, எல்லாரும் முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுங்கன்னா எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. யாரு, கோபிகா ஸ்திரீகள்லாம். சுவாமி நமஸ்காரம். நீங்க ஏதோ 1 நிமிஷங்கிறீங்க 1/2 நிமிஷங்களை அதெல்லாம் எங்களுக்கு புரியலே, ஆனா கிருஷ்ணனை எங்கள் உள்ளத்தில் நிறுத்த சொல்கிறீர்களே, அவன் என் உள்ளத்தை விட்டு அகன்றால் தானே அவனை மீண்டும் அவனை நினைப்பதற்கு அப்படின்னாங்க. உடனே எந்திரிச்சிட்டான். அப்ப தெரிஞ்சு உத்தவனுக்கு இவங்களுக்கு பாடம் சொல்ல என்ன அனுப்பது, இவங்க கிட்ட இருந்து பாடம் தெரிஞ்சுக்க என்ன அனுப்பிச்சிருக்கான். உடனே அந்த யமுனா நதி தீரத்திலே உத்தமன் அந்த கோபிகா ஸ்திரீகளுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணா, கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா, கோபிகர்கள் எப்படி வாழ்றாங்க, அந்த ஜீவன் அந்த வாழ்க்கை நடத்துற ஒரு விஷயத்தை ஸ்மரணம் செய்தாலே போதும், அவ்வளவுதான் உங்களுக்கு மோட்சம். அவங்க எப்படி சுவாமி மேல அந்த பக்திய காமிச்சாங்க அப்படின்னு சில நாள் அங்கேயே இருந்து கோபிகா ஸ்திரீகளும் நந்தனும் யசோதையும் கிருஷ்ணன் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த பாசங்கள் அந்த பக்தியை எல்லாம் தெரிஞ்சுட்டு, கிருஷ்ணன் நீங்க கவலையே படாதீங்க, எப்பவுமே உங்களை அவன் நினைச்சிட்டு இருக்கான், விரைவில் கண்டிப்பா உங்களை வந்து அனுகிரகம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தைகள் சொல்லி ஆனந்தமா என்ன சொல்லுது உத்தமன் கிளம்பினான். எங்கிருந்து, கோகுலத்திலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணா, கிருஷ்ணன் எதையுமே மறக்கிறவன் இல்லை, அந்த நறுமண பூச்சி கொண்டு வந்த அந்த கூணி திரிவக்கரை பாருங்க, அவளுக்கு குப்ஜைன்னு பேரும் இருக்கு, அவ அப்பவே வீட்டுக்கு வா கண்ணா அப்படின்னு கேட்டிருந்தா கிருஷ்ணன் அவள் ஆத்துக்கு போய் அவளுக்கு உண்டான அனுகிரகமும் செய்தான். உடனே அக்ரூரர் அந்த ஊருக்கு கொண்டு வரும்போதே என்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதும், இந்த வந்த வேலையை முடிச்சிட்டு உன்னுடைய வீட்டுக்கு வரேன் அப்படின்னு அந்த வாக்கு கொடுத்திருந்தார். உடனே அக்ரூரர் வீட்டுக்கு சென்றார். உடனே பாத்யார்க்யம் பாத்யம், அக்ரூரருக்கு எவ்வளவு சந்தோஷம், கிருஷ்ணனுடைய பக்தன் அல்லவா பாருங்க. அப்போ அக்ரூரர்கிட்ட ஒரு விஜ்ஞாபனம் வைக்கிறார். யாரு? கிருஷ்ணர். அப்பா அஸ்தினாபுரம் போகணும், சரி பாண்டவர்களுடைய செய்தியை அறிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூரரை அஸ்தினாபுரத்துக்கு அனுப்புறார். பாருங்க, உத்தவரை கோகுலத்துக்கு அனுப்புறார், அக்ரூரரை அஸ்தினாபுரத்துக்கு அனுப்புறார். எப்படின்னா தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன அப்படிங்கறது அப்பப்ப தெரியணும். அவருக்கு என்ன சொல்லுது, அப்படி நினைச்ச மாத்திரத்திலேயே எல்லாருமே அவன் நினைச்ச மாதிரி தான் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. நமக்கு ஒரு கதை தெரிஞ்சு அதைய சொல்லி கேட்டு ஆனந்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாடகம் எல்லாம் அரங்கேற்றம் ஆயிட்டு இருக்கு. பாருங்க, அங்க போய் ஆச்சுங்களா எல்லாரையும் பார்த்து, யுதிஷ்டர் ஆச்சுங்களா, பஞ்ச பாண்டவர்கள், குந்தி ஆச்சுங்களா, பீஷ்மர் எல்லாரையும் பார்த்து, அங்க பாண்டவர்களுக்கு அநீதி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறது உணர்ந்தார். உடனே அக்ரூரர் என்ன செய்யறார், திருதராஷ்டிரனை பார்த்து, அப்பா நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச நீதிகள் சொல்றார். ஆனா அதையெல்லாம் கேட்கிற ஸ்திதியில இல்ல திருதராஷ்டிரன். ஏன்னா மகன் மேல் இருக்கக்கூடிய அந்த பாசம் அவனுக்கு கண்ணே இல்ல, கண்ணை மறைத்தது அப்படின்னு எழுதுறாங்க. ஆனா அவனால எவ்வளவு நல்லது சொல்ல முடியுமோ சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் கிரகிச்சிட்டு உடனே மதுரா பட்டணத்துக்கு திரும்பி வந்து அக்ரூரர் என்ன செய்யறார், கிருஷ்ணனை சந்திச்சு, அப்பா பாண்டவர்களும் சரி குந்தியும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அநீதி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிருஷ்ணன் கிட்ட அக்ரூரர் சொல்றார். அது மட்டுமல்ல பாருங்க, இங்க நிறைய நிகழ்ச்சிகளை ஒரு ஸ்லோகத்துல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வைக்கிறார். கம்சனுக்கு ரெண்டு மனைவிகள், யாரு அப்படின்னா அஸ்தி பிராப்தி, இவா ரெண்டு பேரும். எப்ப கம்சன் இருந்தானோ இவா ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, தன்னுடைய தந்தை வீட்டுக்கு சென்றார். தந்தை யார் தெரியுங்களா, அவர் தான் ஜராசந்தன். எப்ப என்னுடைய பொண்ணுடைய அதாவது என்னுடைய மாப்பிள்ளையான கம்சனை கொன்னவன் யாரு, கிருஷ்ணன். கிருஷ்ணனை நான் கொன்றே தீருவேன் அப்படின்னு ஜராசந்தனுக்கு பயங்கரமான கோபம் வந்து 23 அக்ஷௌணி படையோடு மதுரையை முற்றுகையிட்டான். யாரு, கம்சன். பார்த்தாம் இந்த ஜராசந்தன் சாமான்யம் அல்ல. சரி என்ன செய்யணும் தெரியுங்களா, எவ்வளவு படைகள் கொண்டு வந்தாலும் அந்த படைகளை மட்டும் அழிக்க வேணும், ஆனா எந்த காரணத்தை கொண்டும் ஜராசந்தனை கொல்லக்கூடாது. இது கிருஷ்ணன் எடுத்த சங்கல்பம். எவ்வளவு படையெடுத்து வந்தாலும் ஏன் காரணம் தெரியுங்களா, இந்த அரக்கர்களுடைய கூட்டத்தை வேரோடு அழிக்கணும் அப்படிங்கறது கம்சனுடைய எண்ணம். ஜராசந்தனை உயிரோட விட்டா அவன் நிறைய அக்ஷௌணி படை கூட வருவான், அந்த படைகளை அனைத்தையும் அழிக்கக்கூடிய வாய்ப்பு ஜராசந்தன் உயிரோடு இருந்தால்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் நினைச்சு அவன் எத்தனை படைகள் கொண்டு வந்தாலும் அத்தனை பேரையும் அழிச்சு ஜராசந்தனை மட்டும் அழிக்காமல் பாருங்க, இதுலையும் அவனுடைய என்ன சொல்லுது, அவனை சாமான்யம்னு நினைக்க வேண்டாம் கிருஷ்ணன், அவன் மிகப்பெரிய மாயாவி சூத்திரதாரி, எது ஒரு காரியம் செஞ்சாலும் அதற்குள்ளே 1000 நீதிகளை உள்ளடக்கியவன், அப்பேற்பட்ட கண்ணன் என்னை காப்பாற்றட்டும். பாருங்க, ராகவேந்திர சுவாமிகள் கிருஷ்ண சாரித்திர மஞ்சரி என்ன ஒரு அருமையான ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார். இப்போ நான் ஒரு 4 விதமான சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன், அந்த 4 தனித்தனியா தனித்தனியா சில மணி நேரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அது அத்தனையும் ஒரு சில வரிகளில் ஸ்ரீ ராகவேந்திரர் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா என்ன சொல்லுது, நாம நான் ஒரு ஒரு தடவை சொல்லும் போதும் அவருக்கு நான் நாம இந்த வாழ்க்கையிலே என்ன கைமாறு செய்ய முடியும். அவரே சதா சர்வ காலமும் நினைச்சு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராகிரமக அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கோபிகா ஸ்ரீகள் கண்ணன் மேலே அந்த பக்தியை விடைவிடாது செலுத்தினாங்களோ அந்த பக்தியை நம்ம குருராஜர் மேல செலுத்தினால் மட்டுமே என்ன சொல்லுது இவ்வளவு பெரிய மகிமை நமக்காக கொடுத்த ராகவேந்திரருக்கு செய்யக்கூடிய கைமாறா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்யறது சாட்சாத் குருராஜனுடைய கருணையினாலே அப்படின்னு சொல்லிட்டு பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதேனுவே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.